சுடால் வாழ்ந்து போதீரே. ஏற்றம்பரம் பார்வதி பதே அருள்மொழிவாயிய கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாரே என்று காஞ்சி புராணத்திலே உமாதேவிக்கு ஜெயோருமா உபதேசம் பண்ணுகின்ற ஒரு ஞான விஷயம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். உயிர்களை ஒரு நன்னதியிலே செலுத்தி திருவருளை பெற்று அது இன்பத்தோடு வாழ்வதற்காக சிவபெருமான் அருள் நூல்களை ஞான நூல்களை அருளி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஞான நூலிலே புராண வகை ஒன்று. அந்த புராணத்திலே இந்த காஞ்சி புராணம் என்பது ஒரு சிறந்த புராணம். இதிலே வந்து உமாதேவிக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ணுவதாக அமைத்து அதை நாம் தெரிந்து கொள்வதற்காக இப்படி செய்கிற உலகத்தோடு ஒட்டி வாழ்கின்ற உயிர்கள் இன்பதுன்பம் இரண்டையும் அனுபவிக்கிறது. அனுபவித்த அந்த வினையினுடைய பயன் முடிந்துவிட்டால் அப்புறம் இந்த உடம்பை போட்டு விடுகிறது. அதன் பிறகு குறிப்பிட்ட காலத்தில் வேறொரு உடம்பை அந்த உயிர் செய்த வினைக்கு தகுந்தவாறு கொடுத்து விடுகிறான். இப்படி எல்லை இல்லாத காலமாக உயிர்கள் சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த சுழன்று கொண்டிருக்கின்ற அந்த வினையை நீக்கி பேரின்பத்தை திருவருளிலே கலந்து அனுபவிக்கின்ற அந்த இன்ப நிலையை தருவதுதான் அருள்நூலிலே சொல்லப்பட்டபடி சிவபெருமானை வழிபாடு செய்தல். சிவபெருமானை வழிபாடு செய்தல் என்பதுதான் எல்லாவற்றிலும் சிறந்த தர்மம், சிறந்த புண்ணியம். அந்த புண்ணியத்தை உயிர்களுக்கு கூட்டி வைப்பது திருவருள். பல கோடி ஜென்மங்கள் இந்த நிலையிலே வருவதில்லை. அதற்கான அந்த உயிர்களுக்கு அந்த மாதிரியான புண்ணியம் இல்லாமையினாலே இந்த வழிக்கு வருவதில்லை. அந்த உயிர்களுக்கு எந்த வகையிலே பாவ புண்ணியங்கள் அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தகுந்தாற் போல அந்த உயிர்கள் தெய்வ வழிபாடு உலக வாழ்வு எல்லாமே அமைகிறது. ஒருவருக்கு அமைந்தது போல இன்னொருவருக்கு அமைகிறது இல்லை. அப்படிப்பட்ட முறையிலே திருவருளை அடைந்து பேரின்பத்திலே வாழ்வது என்பது சாமானியம் அல்ல. எல்லாராலையும் இந்த நெறிக்கு துறைக்கு வர முடியாது, கஷ்டம்தான். உலகத்தில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து சேர்றதுன்னா சாமானியம் இல்லை. அப்படி இங்க வந்து சேர்ந்து நிலையாக இருந்து தவத்தை செய்வதும் சாமானியம் அல்ல. இந்த தவம் என்பது யாரும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய தவம். ஒரு நாளைக்கு செய்யலாம், இன்னொரு நாளைக்கு செய்யலாம் என்பதல்ல, திறந்தோறும் செய்யக்கூடிய தவம். இதுக்கு நெறி என்னன்னு கேட்டா தவ நெறி நே பேர். சுந்தரமன் சுவாமிகள் கூட தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று திருத்துறையூர்ல கேட்கிறார். தவநெறியிலே உயிர்கள் வாழ்வது என்று சொன்னால் சாமானியம் இல்லை. தவத்தை தெரிந்து அந்த தவநெறியிலே வந்து வாழ்க்கையை நடத்துவது என்பது சாதாரணம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலை கிடைக்கிறது என்றால் அந்த உயிர்கள் முன்னமே நல்ல புண்ணியத்தை செய்த உயிர்களாக இருக்க வேண்டும். அந்த தவத்துக்கு அடிப்படையாக தவத்துக்கு அனுகூலமாக யோக்கியதையை தருவது எது என்று கேட்டால் அதுதான் சிவதீக்கை என்று சொல்லப்படும். சிவதீச்சை சிவதீக்கை என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட அந்த சிவதீச்சை சிவதீக்கை என்பது சாமானியமா எல்லாருக்கும் அது அமையறது இல்லை. அதை கொடுக்கின்ற ஆச்சாரியன் அமையணும், அதை பெறுகின்ற சீடன் அமைந்து முறையாக அந்த நெறியிலே நின்று சிவஞானத்தை பெற வேணும். அப்படி பெறுவது என்பது எளிதாக எல்லாருக்கும் அமைவதில்லை. சில பேருக்கு அமைகிறது, சில பேருக்கு அமைந்தும் திருப்தி இல்லாமல் போய்விடுகிறது. அதனா இது கொஞ்சம் பெரிய சிரமமான வேலைதான். அதனால தீக்க பெற்று விட்டால் மாத்திரம் போதாது. அப்படி தீக்க பெற்ற பிறகு அதை அரட்டிக்கிற முறையும் நடந்து விடுகிற முறையும் மிக அவசியமாக. வயல் இல்லாதவனுக்கு கவலையே இல்லை, வயல் இருக்கிறவனுக்கு அதை பராமரிச்சு அதுல விடவு அவன் எடுக்கிறதுக்குள்ள படுற வாடு கொஞ்சம் இல்லை. அது போல தீக்க முதலியை பெற்று விட்டான்னா அந்த தீக்க நிறையிலே நின்று அதை பராமரித்தோ அரட்டித்தோ அதனால பலன் பெறுவது என்பது கொஞ்சம் சிரமம்தான். அதே வந்து இந்த ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் அதே வேலை அதே தொழில் அதே நினைவு. இவங்க திருவாவூர் ஆதீனத்து தம்பிரான், திருவாவூர் ஆதீனத்து தம்புறான். அதனால இவர் வந்து தீட்சையை பற்றி பூஜையை பற்றி இதில் சொல்லுகிறாரு. அதனால சிவதீக்கை வந்து மிக உயர்ந்தது. சிவதீக்கையை பெற்றவரும் சரியே இரியே யோக ஞானத்தை அனுஷ்டிக்க வேணும் என்று சொல்லி அந்த தீக்கையும் மருவு குடம் அகமென்னும் மதத்துடன் வருண நிலைவடாதென்று மிருதி மறை நெறி வேண்டி பல புரிந்து வேதாந்த புன்மதேறி வறுமுறையான் இவையனைத்து முற்றியவன் வே மேல் நோக்கும் அறியான் மிக்கோர் போ திருளுதவு சைவ நெறிப்படும் சமயதிக்கை தனக்குரியராவார் என்பது இந்த பாடல். அதாவது சமயத்துக்கு சைவ சமயத்துக்கு வர வேண்டும் என்றால் பல ஜென்மங்களிலே மற்ற சமயங்களிலெல்லாம் புகுந்து இருந்து அந்தந்த சமயங்களிலே செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் செய்து அவைகள் முற்றிய பின்பு அல்லது சமயத்தை செய்ய வருவான். எடுத்த உடனே ஒருத்தர் எம்ஏ எடுத்துட மாட்டான், ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது படிச்சு படிச்சுதான் அப்புறம் எம்ஏன்னு வரும். அதுபோல புறச்சமயம் அகச்சமயம் அகப்புறச்சமயம் எல்லாம் இருந்து மற்றைய தெய்வங்களை எல்லாம் வணங்கி அதற்கு மேலே வந்து ஆச்சிரமங்கள்ல இருந்து அப்புறம் அதற்கு மேல பசு புண்ணியங்களை செய்து அப்புறம் வந்து தெய்வம் இதுதான் என்று தெளிந்து அதற்கு மேல சமயத்துக்கு சைவ சமயத்துக்கு வருவது என்பது காலதாமதம். பல ஜென்மங்கள் போய்விடும், பல ஜென்மங்கள் போய்விடும். இப்ப நாம இந்த நெறிக்கு வந்திருக்கிறோம்னா இது மாதிரி பல ஜென்மங்கள்ல நாம சுத்தி அலைஞ்சு திரிஞ்சு அப்புறம்தான் இங்க வந்திருக்கிறோம். ஒருத்தன் தெரியாத பெரிய டவுன்ல தெரியாத வீட்டுக்கு போறதுன்னா என்ன பண்ணுவான், பல பக்கம் சுத்தி அலைஞ்சு திரிஞ்சு பல பேர்த்த விசாரிச்சு அதன் பிறகுதான் அந்த வீட்டை கண்டுபிடிக்கணும். இந்த வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த அளவு இருக்குது. அந்த வீட்டை கண்டுபிடிக்க சாமானியம் இல்லை. அதுதான் இங்க மறுபுறம் அகம் என்னும் மதத்து உழன்று வருண நிலை வடாது என்று. வருண நிலைன்னா அந்தந்த வருணங்களுக்கு தக்கவாறு பிரம்மா சத்திரிய வைசிய சூத்திர நான்கு வருணம்னு சொல்றோம் அல்லவா, இந்த நான்கு வருணத்திலே தோன்றினா அந்தந்த வருணத்துக்குரிய ஆசாரங்கள் வந்து தவறாது நின்று அப்படி நின்று வளாது நின்று மிருதி மறை நிதி வேண்டி பல புரிந்து அதனால மிருதிகள் என்கின்ற நூலில் சொல்லப்பட்டபடி நின்று வேண்டி முதலானவற்றை செய்து அதற்கு மேல வேதாந்த பொருளை தேடி அதற்கு மேல இவையெல்லாம் வந்து செய்து முற்றிய பிறகு மேல் நோக்கு மதியால் இன்னும் உயர்ந்த நெறி அடைய வேணும் என்கின்ற புத்தி வந்து அதன் பிறகு சைவாச்சாரிய நடந்து சைவ தீட்சையை பெற்று உரிய சைவ தீட்சையை அரட்டிக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி வருகின்றார். ஏன்னா சமானியம் இல்லை, சமானியம் இல்லை. அதே வந்து புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம்புக்கும் புகழ்முருதி வடியுடன்றும் புகழ் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்து அருந்தவங்கள் விரிந்தும் ஆரணங்கள் வளர்ந்தறிந்தும் அருங்கலைகள் தெரிந்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்புகளை மிக தெளிந்தும் சென்றால் சைவ திறத்தடைவர் இதில் சரிய கிரியாயோகம் நிறுத்தியவன் ஞானத்தால் சிவனடியைச் சேர்வர் என்பது பாட்டினுடைய காப்பி. இந்த பாட்டு மறுபுறம் அகமென்னும் மதத்து உணர்ந்து வருணநிலை வளாதென்று மிருதி மறை நெறிவேண்டி வலபுரிந்து வேதாந்த பொன்மதேறி வருமுறையான் இவையனைத்து முற்றியவன் மேல் நோக்கு மதியான் மிக்கோர் திருளுதவு சைவ நெறி படுஞ்சமய தீக்கை தனக்கு உரியராவார். அதனால இந்த தீக்கையை செய்து வைக்கிற ஆச்சாரியன் அந்த தீக்கையினுடைய பெருமையை சொல்ல வேணும். முதல்ல சீடன்கிட்ட அந்த தீட்சையினுடைய பெருமையை சொல்ல வேணும். தீட்சை இப்படிப்பட்டது, இன்னநூல்ல சொல்லப்பட்டது, அது இவ்வளவு உயர்ந்தது, அது பெற்ற பிறகு இப்படி அனுட்டிக்க வேணும், இப்படி நிக்க வேணும் அப்படின்னு தீட்சையினுடைய பெருமையை பல நூல்கள் இருந்து எடுத்து சொல்லி அந்த தீட்சைக்கு உனக்கு தகுதி இருக்குதா, உரிமை இருக்குதா, நீ அனுட்டிக்க முடியுமா, உன்னால பராமரிக்க முடியுமா என்றெல்லாம் விசாரித்து கேட்டு அவனுக்கு பல தடவை அவனுக்கு தடைகள் சொல்லி பல தடவை தடைகள் சொல்லி அப்புறம் அதன் பிறகு அவன் பிரியமாக வரும்போது தீட்சை பண்ணி வைக்கணும். தீட்சையா அப்படின்னா அவனுக்கு சாதாரண கடையில வாங்குற சாமான் மாதிரி நினைச்சான், சாதாரண பொருள் அந்த சாமான் கூட மதிப்பு உண்டு, பணம் போட்டு வாங்குறான்ல. அதனால இந்த தீட்சைக்கு அவன் மரியாதை கொடுக்கறதில்ல. தீட்சையினுடைய யாருமே தெரியதில்ல. பெருமை தீட்சை பெற்ற பிறகு இப்படி நடக்கணும். புருஷன் வீடு வாழப்போவும் பெண்ணே உனக்கு புத்தி மதி சொல்லுகிறேங்கன்னு முன்னேன்னு ஒரு பாட்டு தெரியல. மாமனாரை மாமியாரை மதிக்கணும், மாலை இட்ட கணவனத்தை துதிக்கணும்னு சொல்றாருல்லவா. கல்யாணம் பண்றதுக்கு முந்தி இந்த வேலையெல்லாம் இல்லை. கல்யாணம் பண்ண முற்பாடு இப்படி நடக்க வேணும், அதுதான் முக்கியம். அது போல ஆச்சாரியனிடத்துல தீட்சையை பெற்றால் எப்படி நடந்து கொள்ள வேணும், எந்த வித ஆச்சாரியன் முதல்ல அந்த தீக்கியனுடைய பெருமையை பாடம் சொல்லணும். அப்படி சைவநெறி படும் சமயதீக்கை தனக்கு உயராவார். அப்படி சமயதீக்கையை பெறுகின்றவன் அவ்வாற்றான் யாமருவும் திருக்கோயில் அழகிடுதல் மெழுகல் அன்பின் செவ்வாற்றான் மலர் குயிது தார்மாலை தொடுத்தணிதல் தீபம் ஏற்றல் மெய்வாய்ப்ப சிவனடியார் படித்தபணி தலை நின்று மேவலாதி இவ்வாற்றில் தாதநெறி சரியினை புரிவோரின் உலகின் வாழ்வார். அதனாலே அப்படி சமயதீக்கையை பெற்றவன் அனுட்டிக்க வேண்டிய நெறி என்னவென்றால் சரியாபாத நெறின்னு பேரு. சரியாபாத நெறின்னு பேரு. சரியாபாத நெறி என்று சொன்னால் புறத்தொழில் சொல்றது. புறத்தொழில் என்று சொன்னால் சிவாலயத்துக்கு துண்டு செய்தல், மெழுகுதல், கூட்டுதல், மெழுகுதல், கோலமிடுதல், மலர் கொய்தல், மலர் தொடுத்தல், தீபமேற்றல், தூவமேற்றல், அடியவருக்கு பணி செய்தல், அதனால் அடியவருக்கு துண்டு செய்தல், இப்படிப்பட்ட நெறிகளை எல்லாம் இப்படிப்பட்ட தொழில்களை செய்து அதன் மூலமாக அவனுக்கு பக்குவம் உண்டாகும். இதெல்லாம் எதற்கு செய்கிறது என்று கேட்டால் நல்ல பக்குவம் வருவதற்காக. இந்த வேலை செய்யும் போது எத்தனை இடைஞ்சல் வரும், அந்த எத்தனை இடைஞ்சல்லே அவன் சகிப்பு தன்மையாக இருந்து கோபதாக மோகமாதி குணங்களை விட்டு விட்டு அவர் நல்ல நெறியிலே நல்ல குணத்திலே நின்று அவன் வந்து சாந்த நெறியிலே நின்று சமய பணியை செய்தல், சமய தீட்சைக்கு உண்டான பணி. நிலை வருமாறு நொதியில் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் அழகிட்டு மெடுக்குமிட்டு அழகிட்டுதான் கூட்டுதல் அழகிட்டு மெடுக்குமிட்டு பூமாலை குணந்தேத்தி கொண்டு வாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைபுணர் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா எந்தெந்தே அலறாதில்லே என்பது சரியை பணி. ஆமாறும் திருவடிக்கே அகங்குடையே அன்புறையின் பூமாலை குணந்தேத்தின் புகழ்ந்துரையின் புத்தியலில் கோமானன் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரேவரை என்றேன் சதுராலிதார்வானே என்பது திருவாசகம். இதெல்லாம் சரியை பணியின் வேறு. அப்படிப்பட்ட சரியை பணியை சமய தீட்சை பெற்றவர்கள் கட்டாய ஜீவன். சமய தீட்சை பெற்றவர்கள் அந்த பணியை சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் செய்வன். தாதமார்க்கஞ்சாற்றில் சங்கரந்தன் கோயில் தலம் அழகிட்டு இலகுதிர் மெடுக்கஞ்சாத்தி போதுகளும் பொய்து பூந்தார் மாலையண்ணி புனிதற்கு பலசமைத்து புகழ்ந்து வாடி தீர்ந்து தீதில் திருவிளக்கட்டு திருநந்தனவனும் செய்து திருவேடங்கண்டால் அடியேன் யாது பணியீர் என்றவர் பணிந்தவர் நம் பணியும் இயற்றுவதை சரி செய்யோர் சரி செய்யோர் ஈசன் உலக இருப்பார் என்பது சமய தீட்சை பெற்றவர்கள் அனுப்பிக்க வேண்டிய செய்ய வேண்டிய தொழில்கள். செய்ய வேண்டிய கடமை, செய்ய வேண்டிய தொழில். யாரு சமய தீட்சை பெற்றவர்கள் யாரு செய்யறா? காலையில் அட்டான் பண்ணா போதும், தீர்ந்து போச்சு போ. கண்ணா பண்ணானு காலையில பூஜை பூச்சிட்டு போட தீர்ந்து போச்சு சமய தீட்சைக்கு. அப்படி சொல்லல நூல். சமய தீட்சை பெற்றவன் இந்த தொழில் எல்லாம் செய்யணும். ஆபீஸுக்கு போனா ஒரு பக்கம் உட்காந்து தூங்கிட்டு இருந்தா அவனை வச்சுக்குவான வேலைக்கு. ஆபீஸுக்கு போனா என்ன செய்யணும்? அங்க செய்ய வேண்டிய வேலை அவனுக்கு என்ன அந்த வேலை இருக்குதோ அவன் செய்ய வேண்டிய வேலை அந்த வேலையை அவன் செய்தா தான் அவனுக்கு ஒழுங்கா சம்பளம் கிடைக்கும், வேலைக்கு வச்சுக்குவான். தூங்கிட்டே இருந்தான்னு வச்சுக்க, ஆபீஸ்ல வேலையே வாங்கிட்டேன் என்ன சம்பளத்தை கூடனு ஒரு பக்கம் தூங்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அவனுக்கு என்ன கிடைக்கும்? வேலையை டிஸ்மிஸ் பண்ணிடுவான் வீட்டுக்கு. அதனாலதான் இந்த மாதிரி சரியை பெற்றவர்கள் இந்த தொழில் எல்லாம் செய்யணும்னு இந்த ஆசிரியர் இந்த மற்றவர்களும் சொன்னது. சித்தியார் சொன்னேன், அதுக்கு மேல அப்பர் சுவாமி சொன்னேன், அதுக்கு மேல மாணிக்கவாசர் சொன்னேன். புரியுதா? இதே கருத்தை தான் இந்த சமய பணியை சொல்றாங்க. அப்படி செய்கின்றவர்கள் எங்கே செல்லுவார்கள், அதற்கு பயன் என்ன என்று கேட்கிறீர்களா? அவர்கள் தான் சிவலோகத்திலே செய்வார்கள். சிவலோகங்கிறது எங்க இருக்கு? அது கண்ணு கட்டாத தூரத்தில் இருக்குது. கருத்து கட்டாத தூரம், கண்ணு கட்டாத இல்ல, கருத்து கட்டாத தூரத்தில் இருக்கிறது, கருத்துக்கு கட்டாத தூரத்தில். அது இப்படி பணி செய்கின்றவர்களுக்கு அது பக்கமாக அந்த சிவலோகத்துக்கு செல்லுவார். சிவலோகத்துக்கு செல்லுவார். இப்ப சித்தமே புகுந்து எம்மையாட்கொண்டு தீவினை எடுத்து உயரா பத்தி தந்துதன் பொற்களற்கனை பன்மலர் குதி சேர்த்தலும் முத்தி தந்திருந்த மூ உலகுக்கு அப்புறத்து எமை வைத்துதான் அத்தன் மாமலர் சேவடிக்கணும் சென்னி மணிமலர்கள் என்பது திருவாசகம். ஆகையினாலே இப்படி சிவலோகத்துக்கு செல்வார்கள். சரியை பணி செய்கின்றவர்கள் சிவலோகத்துக்கு செல்வார்கள். தீச்சை பெறாமல் செய்கின்றவர்கள் செல்லுவார்களா செல்ல மாட்டார்களா? இப்ப சந்தேகம் வருமில்ல சில பேருக்கு. நாங்கெல்லாம் இப்படி செய்யறமே, நீங்க தீச்சை வாங்கிட்டு இப்படி போனேன்னா போவான்னு சொல்றீங்களே, இப்ப நாங்கெல்லாம் செய்யறது வீடா போகுமா அப்படின்னு கேக்குறீங்களா? முன் போகாது. இது உபசாரம் பேரு, அது உண்மைன்னு பேரு. இந்த உபசாரம் வந்து உண்மையாக ஆகிவிடும். உபசாரம் உண்மையாகவே ஆகிவிடும். விளையாட்டு வினயமாக ஆகிவிடும். விளையாட்டு வினயமாகவே ஆகிவிடும். உண்மையாக ஆகிவிடும். உபசாரம் உண்மையாக ஆகிவிடும். அவன் தீச்சை விட்டு செய்யாம இருக்கிறான், தீச்சை இல்லாம செய்யறான். அப்ப யாரு நல்லவன்? போகாமே இருந்து போட்டு கொடுத்துருவான். இங்கேயும் சுத்தி கிடக்கிறான்ட்டு பர்மனண்டே போட்டு கொடுக்கணும். தகுதி இல்லையா கூட விலை கொடுத்துருவான். நல்ல பையன், ரொம்ப நாள் அங்கேயே இருக்கிறான், நல்ல வேலை பாக்குறான் அப்படின்னா அவன் மேல அதிகாரி அவன் மேல பிரிய வந்து என்ன பண்ணுவான், படிப்ப கூட பார்க்க மாட்டேன் போட்டு உண்டா இல்லையா கேள்விப்பட்டு. அது போல என்னால தீட்சை இல்லாமல் செய்தாலும் அதுக்கு பலன் உண்டு. அதுக்கு எதை கணக்கு வச்சிருப்பாரு? அந்த வையா மாதிரி இன்னும் பல பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்கின்றவர்களுக்கு அந்த செய்த செயல் வீண் போகாது. சிவனை குறித்து செய்கின்ற செயல் கடுகளவு செய்தாலும் அது வீண் போகாது, கட்டாயம் பலனை தந்துவிடும். அது எப்படி செய்வாரு, எப்படி கடக்கிறார், ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது. நாம் செய்கிற கடமையை செய்து கொண்டே இருக்கிறோம். அவன் கொடுக்கறான் கொடுக்கற, அதை பத்தி பேச்சு நம்ம என்ன செய்யறோம், நல்லதுதானே செய்யறோம். சாமியை கும்பிடுறோம், அடியாருக்கு படி செய்கிறோம், நம்மால எந்த தர்மத்தை செய்கின்றோம், சிவப்பொழியை செய்கின்றோம், ஜவுனத்தை செஞ்சுட்டு இதற்கு கட்டாயம் பலன் உண்டு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆகையினாலே இப்படி சமய தேச்சை பெற்றவர்கள் இப்படி செய்ய வேண்டிய சரியை தொழிலை செய்ய வேணும். ஈதியற்றி முக்கிய மகனிக்கா விஷயத்தை எய்தி தீட்சை பெற்றவர்கள் சிவபெருமான் தந்தையாகவும் அந்த தீட்சை பெற்றவன் புத்தரனாகவும் மகநெறியும் வேறு புத்தர மார்க்கம் சொல்றது. முதல்ல சொன்னது தாச மார்க்கம், பிறகு புத்தர மார்க்கம், இன்னும் ரொம்ப சொந்தக்காரன் ஆயிரம் சிவபெருமானுக்கு. அதனாலே மகனிக்காம் விஷயத்தை எய்தி பூசைக்கு ஓதிய கொண்ட ஆதாரதத்தி முதல் சக்தி ஈரோங்கு கஞ்சத்து ஆதனமே மூர்த்தி முதல் பாவித்து ஆவாகித்து ஆவரண பூசை ஆதிய செய்து அடல் ஒம்பு இக்கிரிய வளாதாரியம் அருகு வாழ்வார். அதனாலே இப்படி சரியை ஊற்றியவரது அதனால கிரியைக்கு தகுதியை பெற்று கிரியைக்கான கிரியை செய்வதற்கான தகுதியை தருவதாயிருக்கிற விஷேடதீக்கையை பெற்று அப்படி இந்த விஷேடதீக்கையை பெற்ற பிறகு செய்ய வேண்டிய தொழில் என்னவென்று கேட்டால் பெரும்புலர் காலை மூழ்கி புத்தர்க்கு பத்தராயி அரும்பூடு மலர் உண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புநல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கருமிலில் கட்டி போடுவோர் கடவுள் உருவரட்டனார். சிவலிங்கத்தை தான் வைத்து பூசை பண்ணுகிற ஒரு உரிமை சமய தீட்சையில இல்ல, விஷேட தீட்சையில சிவலிங்கத்தை எழுந்தருளை பண்ணி அந்த சாமிக்கு அழகால பால்மொழி அபிஷேகத்தை பண்ணி அலங்காரத்தை பண்ணி சோட சுவச்சாரத்தோட பூசை பண்ணுகிற உரிமை. அது அகமும் புறமும், அகத்தொழிலும் புறத்தொழில். முதல்ல புறத்தொழில் மாத்திரம் சமய தீட்சையில, விஷேட தீட்சையில அகத்தொழிலும் புறத்தொழில். அகத்தொழில் என்றால் உள்ளே அந்தரியாக மன்றவல்லவா, அது அகத்தொழில் வேறு, வெளியில செய்யற பூசை புறத்தொழில் வேறு. இப்படி அகம் புற இரண்டுக்கும் உரியவராய் திறந்தோறும் சிவலிங்கத்தை தொட்டு பூசை பண்றது, சிவலிங்கத்தை தொட்டு அபிஷேகம் பண்ணி பூசை பண்றது, அதுக்குதான் விஷேட தீட்சைன்னு வேறு. அதுக்கு புத்திர மார்க்கமும் வேறு. புத்திர மார்க்கம் என்றால் சிவபெருமான் தந்தையாகவும் அந்த விஷேட தீட்சை பெற்றவன் புத்திரனாகவும் பாவிக்கப்படும். அப்படி மகனிக்காம் விஷயத்தை எழுதி பூசைக்கு ஓதிய கொண்டு, பூசைக்கு ஓதிய கொண்டுன்னா பூசைக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் தேடி புத்திர மார்க்கம் போலீர் புதிய விதை போது புகையொளி புகை புகை புரியுதா, புகைனா புரியுதா, அதான் பத்தியே தூங்குதோ புகை ஒளி மஞ்சனம் முதல் கொண்டு ஐந்து சுத்தி செய்து பஞ்ச சுத்தி ஐந்து சுத்தி செய்து பாவித்து ஆவாகித்து சுத்த பத்தியினால் அரிச்சித்து பரவி போற்றி பரிவினோடு எரியில் ஒரு காரியமும் பண்ணி வித்தலும் கிரியினை ஏற்றுவோர்கள் நின்மலர்ந்தன் அருகிருப்ப நினையுங்காலே என்பது சித்தியார், சிவஞான சித்தியார். அதனாலே அந்த பூசைக்கு உண்டான செயல்களை எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு மந்திரம் பாவனை கிரியை மூன்றையும் நன்றாக செய்து அதன் மூலமாக திறந்தோறும் சௌகரமான மனவாக்கு காயங்களாலே வழிபாடு பூசை நிகழ்த்துதல் அது விஷேட சேர்ந்து அது கிரியை தொழில். அதுல சரியையும் வந்துடும் கிரியையும் வந்துடும். இது விஷயம் பெற்று விட்டா சரியையும் வந்துடும். சரியன்னா பூ பறிக்கிறதுல இருந்து ஊட்டல இருந்து எல்லாமே சரியும். சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ணி சோழ சுபசாரத்தோட பூஜை பண்றது கிரியைன்னு சரியை கிரியை. ஆக இப்படி கிரியையை செய்வர்கள் எங்க இருப்பார் என்றால் சௌரமானுக்கு பக்கத்திலே இருப்பார்கள் என்று சொல்லுவார். சௌரமானுக்கு பக்கத்திலே பக்கத்தில் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பாவித்து ஆவாயித்து ஆவரண பூசை ஆதி செய்து அடல் ஒம்பு கிரியை வளாதார் எம் அருகு வாழ்வார். அது வந்து கிரியாபாதம் வேறு, முதல்ல சரியாபாதம் அப்புறம் கிரியாபாதம், அதற்கு மேலே யோகபாதம். யோகபாதம் என்பது அந்தரியாகத்திலையும் உண்டு, அதற்கு மேல பிராணாயாமம் முதலியனை செய்து அதற்கு மேல உள்ளேயே பூசையை செய்வதெல்லாம் யோகபாதம் வேறு. உள்ளேயே பூசை செய்வதற்கு யோகபாதம் அகம் புறம் இரண்டு இதுல. ஆகவே அப்படி யோகபாதங்கிறது ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புல தேனை வழிதிறந்து எத்துவார்கிட ஆணகெடுப்பன அஞ்செடுத்துமே என்பது சம்பந்தர் தேவாரம். அதனால வேலை உள்ளே பூசையை செய்யறது, வேலை பிராணாயாமம் முதலியவற்றை நன்றாக செய்தல், அதற்கு மேல வந்து பிராணாயாமாக யமநயமம் ஆசனம் பிராணாயம் பிரத்யாகரம் தாரண தியானி தியானம் சமாதி என்பத இப்படி அட்டாங்க யோகம் ஆராதாரம் இதுகளெல்லாம் செய்யறது. அது கொஞ்சம் கடினமானதுதான். அதுல அந்த மாதிரி யாரு பெருக்கிறது இல்ல, அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்க. மூலாதாரத்தின் மூன்றொழுகளை காலால் இருப்பும் கருத்தறிவித்து அவங்களுடைய ஆதித்த நயக்கம் குமுதசகாயம் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் நேரிட்டையும் உடற்சக்கரத்தின் உயிர்ப்பையும் கூறி சண்முகத்தோலமும் சதுமுகம் எண்முகமாக நிதனக்கருளி புரியட்டகாயம் புறப்படனுக்கு தெரியட்டையும் திருஜனப்படுத்தி கருத்தினுக்கு அவாக வாயில் காட்டி என்றெல்லாம் வரும் விநாயகராக வரல. இது இந்த யோக நிலை. அது மாதிரி யாரு பண்ணிக்கிட்டு இருக்கிறா? அது மாதிரி அதனால தானா அதெல்லாம் அமைஞ்சாத்தான். இதெல்லாம் வந்து வழிய செய்ய முடியாது. அதுக்கு யோக பாதம் என்பவர். அப்படி யோகத்தை செய்கின்றவர்கள் எம்முடைய உருவத்தை பெற்று வாழ்வார். இக்கிரியை முற்றியவன் ஏமாறி எட்டுறுப்பாய்ந்து பக்க வழி தனை அடக்கி நடுநாடி உறப்பயிற்று இடைகளை வெங்களை எடுத்தறிவித்து கடையிற்றுடுவனுக்கு பாலமும் காட்டி மூன்று மனத்தின் முட்டியதுவனின் நான்கு பாம்பின் நாவின் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய சபை விண்டலு வந்து வெளிப்புற வைத்து என்னெல்லாம் வருது அல்லவா? இதெல்லாம் யோக நிலைன்னு. அந்த யோக நிலை செய்கின்றவர்கள் சாமானியமா செய்ய முடியாது, சாமானியமா செய்ய முடியாது, நிலையா இருக்காது. ஒழுங்கா கிரியை பண்ணிக்கிட்டே இருந்தா, பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தா அதெல்லாம் தானா வரும். அப்படி அந்த யோக நிலையை செய்கின்றவர்கள் சிவபெருமானுடைய உருவத்தை பெற்று வாழ்வார். சிவபெருமான போலவே செடாமகுடம் கங்கை பெற நெற்றிக்கண்ணு நீலகண்டம் நான்கு திருக்கரம் மான்மலு சதுப்புஷம் இதெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட உருவத்தை பெறுவாரலாம். அதெல்லாம் இப்ப வந்து நம்ம கண்ணார காண முடியுமா? கண்ணார காண முடியாது அல்லவா? அதெல்லாம் வந்து நூல்களால கண்டுக்கலாம். அப்புறம் பிறகு பெற்ற பிறகு தெரிஞ்சுக்கலாம். பெற்ற பிறகு செய்த பிறகு கிடைக்கும், கிடைத்த பிறகு தெரிஞ்சுக்கலாம். அதனாலே அப்படி அந்த யோகவாதத்தை சொல்லி அதற்கு மேல ஞானவாதம்னு சொல்றாரு. ஞானவாதம் எப்படிப்பட்டது என்றால், அதுதான் முறையான இம்மூன்று முற்றியலும் பதிந்து வினை ஒப்பு வாய்ந்து. ஞானம் அது வரும்போது அதான் இருவனை ஒப்புன்னு வரும். ஞானம்ல வரும்போது இருவனை ஒப்பு. இருவனை ஒப்புன்னா இப்ப நமக்கு கஷ்டமும் சுகமும் வருது இல்ல? கஷ்டம் எதனால வருதுன்னா தீவினையினால, சுகம் எதுனால வருதுன்னா புண்ணியத்தினால. ரெண்டையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ரெண்டையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். புண்ணியத்தினுடைய பயனையும் அனுபவிக்கிறோம், பாவத்தினுடைய பயனையும் அனுபவிக்கிறோம். அது இப்ப செய்தது, முன்னே செய்தது, முன்னே பிறவியில செய்தது, எத்தனையோ பிறவி எடுத்திருக்காது எல்லாம் செய்தது என்றெல்லாம் கணக்குறது அல்லவா? அந்த கணக்கையே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த உண்மையா நமக்கு ஒண்ணும் தெரியல. எல்லாமே மறைச்சு விட்டேன், எல்லாத்தையும் மறைச்சு விட்டேன். இப்ப முன்ஜென்மம் நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா நல்லாவே புரிஞ்சுக்கலாம். ஓ, முன்ன இந்த மாதிரி இருந்தோம், இன்ன பாவத்தை செஞ்சோம் அதனால என்ன கஷ்டம், இன்ன புண்ணியத்தை செஞ்சோம் அதனால சுகம் என்று தெரிஞ்சு விடலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாம பண்ணிவிட்டோம். தெரியாம பண்ணிக்கிட்டு கஷ்டத்தையும் சுகத்தையும் கொடுத்து அது மூலமா நீ முன்ன கஷ்டத்தை வரைஞ்சாடா, அத பாவத்தை பண்ணா அதனால கஷ்டத்தேட, புண்ணியத்தை பண்ணா அதனால சுகத்தேட, அப்படிங்க சொல்லாம சொல்லி ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இது உயிர்களுக்கு இதுகள் எல்லாம் தெரியாமல் மறைத்து வைத்திருக்கிறார். இவைகள் தெரியாமல் மறைத்து வைத்திருக்கிறார். அது அருள் அருளாளர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அருளாளர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இது நம்மளுக்கு நமக்கு தெரியாது. இப்ப பண்ணினத்தார் என்ன பண்ணினாரு, என் செயலாவது யாரும் ஒன்றுமில்லை, இனி தெய்வமே உஞ்சையில் என்று உணரப்பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்க கழுமரத்துக்கிட்ட கூட்டிட்டு போகும்போது கழுமரத்துல போடுறது கூட்டி போட்டான். அவ்வளவு குடும்பமே செஞ்சிருக்கிறேன், கழுமரத்துல கூடி திருடுனானா அதுக்குள்ள கழுமரத்துல கூட்டி போடுன்னு
சொல்லியிருக்கிறாமா?
கழுமரத்துல கூட்டி போட்டுட்டான். அப்படி பக்கத்துல போன உடனே அவர் என்ன பண்ணாரு, என் செயலாவது யாரும் ஒன்றுமில்லை, இனி தெய்வமே உஞ்சையில் என்று உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பிஞ்சை தெரியவில்லை, அது ஒன்றுமில்லை, இந்த சரியை எடுத்த பிறகு நான் எந்த பாவத்தையும் செய்யல, இருக்கிறதெல்லாம் ஊர்ல தூச்சிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஊன் எடுத்த பிஞ்சை தெரியவனை அது ஒன்றுமில்லை. பிறப்பதற்கு முஞ்சை தீவனையோ இங்கனை வந்து கொண்டிருக்கிறார். பிறப்பதற்கு முஞ்சை தெரியவரை அப்படின்னா முன்ஜென்மத்திலே செய்தவரை, முந்தி செய்வனை இம்மைக்கிணல் என்பதும் சுந்தரர் தேவா. அதனால முன்னே செய்தவன இப்போது கட்டாயம் பலன் தந்துகிட்டு இருக்கிறது. அதுல நல்லாவே தெரியுது, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. அது நல்லதை தாங்கிக்கிறேன், கட்டத்தை தாங்க முடியல. அவ்வினைக்கு இவ்வினயா என்று சொல்ல அது அறிவி தெரியுமில்ல உங்களுக்கு, நல்லா சொல்ற தெரியுமில்ல உங்களுக்கு. அவ்வினைக்கு நெல்லு விதைச்சீங்கன்னா என்ன அறிவிய, புல்லா இருப்பிய, நெல்லுதான் அறிவிய. புல்லு விதைச்சிருந்தா என்ன அறிவிய, புல்லதான் அறிவிய. ஆகினாலே முன்ஜென்மம் உண்டு, முன்ஜென்மம் உண்டு. முன்ஜென்மத்திலே பாவ புண்ணியங்களை கட்டாயமா செய்திருக்கிறோம். ஜென்மம்னு வந்துருச்சுன்னா செயல் இல்லாம இருக்காது, எதையோ செய்யும், எதையோ செய்யும். அது வந்து அருள் நூல்கள் அருளாளர்கள் புண்ணியம் முன்னைய தொடர்வதுன்னு சொன்னா பாவத்துக்கு போவாது. இப்ப நம்ம எல்லாம் அதிகமா பாவத்துக்கு போக மாட்டோம், பாவத்துக்கு போறது இல்லையா? பாவமே தெரியாது, திருட தெரியாது, வஞ்சகம் வேற கட்ட தொழில்கள் சிகரெட்டு குடிக்க தெரியாது, ஒண்ணும் தெரியாது, பாவமே தெரியாது, புண்ணியத்தை தான் செய்யும். ஆயினும் துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அது காரணம் என்னன்னா, ஒரு பாவம் பண்ணாம இருக்கிற துன்பத்தை அனுபவிக்கிறார், பாவம் செய்யவே இன்பத்தை அனுபவிக்கிறார். பாவம் செய்கின்ற இன்பத்தை அனுபவிக்கிறான், பாவம் செய்யாமல் புண்ணியத்தை செய்யும் துன்பத்தை அனுபவிக்கிறான். அதுதான் வந்து முற்பிறப்பிலே செய்தது, முற்பிறப்பிலே செய்தது. பேரு அளவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடன் ஆறு முன் கருவுட்பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடு முன்பு செய்த கண்மை இவற்றிற்கு ஏது தேரு நீ இறைச்சை கண்மை மேலுடன் சேரும் என்பது சித்தியார். அதனால முன்ஜென்மம் உண்டு, முன்னே செய்த பாவம் உண்டு, முன்னே செய்த புண்ணியம் உண்டு. இப்ப செலவச்சே நமக்கு புண்ணிய செயல் தெரியுது. அதனால பரத்தியாரோட நம்ம நல்லா இருக்கிறோம், நம்மளோட கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, நம்மளோட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அண்ண அவசரம் முதலாம கஷ்டப்படுறவங்க, இந்த மற்ற குறைபாடுகள் இருக்குது, சரீர ஊனங்கள் இருக்குது, எப்படி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க செழிக்க முடியாததெல்லாம் இருக்குது. ஓகோ அவர்களை விட நாம் தேவராய் விடுவோ தேவராய் பகவான் தன்மையினாலே நாம் அந்த வகையில குறைவில்லை என்று இருக்கும். ஏதோ ஒரு வகையில் துன்பம், ஏதோ ஒரு வகையில். அதனால நல்லிணைவில் இரண்டையுமே உயிர்கள் செய்து கொண்டு இருக்கிறது, செய்து இருக்கிறோம். அதனால இப்படி அனுபவிக்கிறோம். அதனால இனிமேல் தீவினைங்கிறது செய்யாமல் நல்வையாகவே செய்து அதன் மூலமாக இனிமேல் உயர்ந்த பிறவி எடுப்பது அல்லது திருவடியில் கலத்தல் அந்த மாதிரி முறையில இம்முறை முறையான இம்மூன்று முற்றியருள் பதிந்து வினை உப்பு வாய்ந்து அந்த வினை உப்புங்கிறத இன்பதுன்ப ரெண்டையும் சமமாக பார்க்கறது. அந்த நிலை வந்தா நம்மால்லாம் முடியாது, நம்மால்லாம் முடியாது. அந்த ஞான நிலை வந்துருச்சுன்னா உப்பு வாய்ந்து நிறைவாய பருவத்தின் உயிர்க்குயிராய் நின்றருடைய யாமையை தோன்றி அதனால அந்த உயிருக்கு பக்கம் வந்த காலத்துல நாமே அவர்களுக்கு தோன்றி தோன்றினா குருவடிவாக வந்து குருவடிவாக வந்து மறைவாய்வு நிர்வாண விதியாற்றால் வழியாறும் பூமியை செய்து அதற்கு மேல நிர்வாண தீட்சையை பண்ணி நிர்வாண தீட்சையை நிர்வாண தீட்சைதான் மிக உயர்ந்த தீட்சை. நிர்வாண தீட்சைங்கிறதான் மிக உயர்ந்த தீட்சை. அதுலதான் அந்த அத்துவா சுத்தின்னு சொல்லுவாங்க. அதுல அத்துவா சுத்தின்னா மந்திரம் பதம் வண்ணம் போனம் கலை தத்துவம் என்கின்ற ஆறு அத்துவாக்கள்லயும் இந்த உயிர்கள் செய்த வினைகளை அதையால நீக்கி அந்த உயிரை தூய்மைப்படுத்தி அந்த உயிரை சிவத்தை பதித்து அந்த உயிர் சிவத்தோடு சேரும்படியான நிலையை செய்தல் அந்த நிர்வாண தீட்சை. ரொம்ப பெரிய தீட்சை. பல முறையாக செய்யணும், முறையாக அமையணும், முறையாக அமைக்கிறதுக்கு தகுந்த ஆச்சாரியன் அமையணும். ஆகையாலே இப்படி நிறைவாய மறைவாய்மை நிர்வாண விதியாற்றால் வழியாறும் பூமி செய்து குறையாத பேரருளின் அறிவுறுக்கும் அஞ்சலுத்தின் கொள்கை தேற்றி. அதனால பேரருளின் அறிவுறுக்கும், அதனால குறைவில்லாத பேரருளை பேரருளை சிந்திக்கும்படியான புத்தியை தந்து அந்த சிந்திப்பதற்கு வாய்ப்பாகவும் சிந்திப்பதற்கு துணையாகவும் இருக்கின்ற அஞ்சலுத்தின் கொள்கை தேற்றி. அஞ்சலுத்தின் கொள்கை தேற்றி, அஞ்சலுத்தின் கொள்கை தேற்றி என்று சொன்னால் அஞ்சலுத்து இப்படிப்பட்டது, அஞ்சலுத்து தன்மை இப்படிப்பட்டது, அஞ்சலத்தினுடைய உயர்வு இப்படிப்பட்டது, அஞ்சலத்தில் இருக்கிற பொருள் இப்படிப்பட்டது என்று தேற்றி அந்த அஞ்சலத்தாலே நிர்வாண தீட்சை பெற்றவனுக்கு உபதேசிக்கிற மந்திரம் வேற, சமய தீட்சைக்காரனுக்கு வேற, விசேட தீட்சைக்காரனுக்கு வேற. அப்படி நிர்வாண தீட்சையை பெறுகின்றவர்களுக்கு உபதேசிக்கிற மந்திரம் தான் முத்தி பஞ்சாக்கரம் என்று சொல்லப்படும். முத்தி பஞ்சாக்கரம் என்று சொல்லப்படும். அந்த முத்தி பஞ்சாக்கரத்துடைய பெருமையை சொல்லி அந்த பஞ்சாக்கரத்தை உச்சரிக்கின்ற முறையை சொல்லி அதிலே அந்த மாணவனை தேற்றி நிற்கச் செய்யும். அரு உருவம் குறிவுணங்கள் முதல் ஈறு கட்டு வீடு அனைத்து இன்றி பெருமை ஏதாய் நுண்ணி ஏதாய் பேருணர்வாய் ஆனந்த பிளம்பாய் எங்கு ஒரு முதலாய் அழிவின்றி ஓங்கொடியாய் நிறைந்துள்ளதாய் உருள்தோறும் விரைவியுடன் துளிப்பிடித்து புலங்குளுத்தி வீடுக்கும் வரியாம் எம்மை. அதனால நாம் எப்படி இருக்கிறோம் என்று கேட்டால் அருவம் உருவம் குறி குணம் முதல் கடைசி கட்டு வீடு இவை எல்லாவற்றையும் கடந்திருக்கிறோம். அருவத்தை கடந்திருக்கிறேன், உருவத்தை கடந்திருக்கிறேன், குறிய கடந்திருக்கிறேன், குணத்தை கடந்திருக்கிறேன், முதல கடந்திருக்கிறேன், கடைசியை கடந்திருக்கிறேன், கட்ட கடந்திருக்கிறேன், வீட்டை கடந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் கடந்திருக்கிறேன் நான் ஆறு சொல்றது சோர்வாக சொல்றேன். இவைகள் எல்லாம் உயிரெடுக்குண்டு அவனுக்கு இல்லை. இவையெல்லாம் கடந்து இருக்கிற பெருமையதாய் நுண்ணியதாய் பெருமையதாய் நுண்ணியதாய் பேருணர்வாய் ஆனந்த பிளம்பாய் எங்கும் ஒரு முதலாய் அழிவின்றி ஓங்குழியாய் நிறைந்துள்ளதாய் உயிரோறும் விரவியுடன் தொழிற்படுத்து புலங்குளுத்தி வீடுவிக்கும் பதியாய். இப்படி நாம் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? பெருமையதாய் இருக்கிறோம், நுண்ணியதாய் இருக்கிறோம். நுண்ணியதுன்னா அணுவிற்கு அணுவாய், அணுவிற்கு அணுவாய், உயிர்க்கு உயிராய், உயிர்க்கு உயிராய். உயிரே தெரியல இல்ல, உயிரே தெரியல இல்ல, அப்புறம் உயிர்க்குள்ள இருக்கிறது எப்படி தெரியும்? இதே உயிர்க்குள்ள இருக்கிறது எப்படி தெரியும்? அது போல அப்படிப்பட்ட ஒரு நுட்பப்பொருளாக இருக்கும். நுண்ணியதாய் பேருணர்வாய், கையாலே சிற்றுணர்வு இல்லாமல் பேருணர்வாய், ஆனந்த புலம்பாய், எங்கும் ஒரு முதலாய், அழிவின்றி ஒங்கொலியாய் நிறைந்துள்ளதாய், உயிரோடோறும் விரைவி உடன்புலி கொடுத்து புலம் கொடுத்தி வீடுவிக்கும் பதியாயுமை. இப்படிப்பட்டவனாய் இருக்கிற நாம் உயிரோடோறும் சென்று இருந்து கலந்து அந்த உயிர்களை துளிப்படுத்தி அதுக்கு அறிவை தந்து அதன் மூலமாக நம்முடைய வீட்டுக்கு செல்லுகின்ற புத்தியையும் தகுதியையும் கொடுத்து ஆண்டு கொள்கின்ற பதியாய எம்மை. இவருக்கும் நிறைய வேலை இருக்கு, சிவருமானுக்கும் நிறைய வேலை இருக்கு. வேலைன்னா கொஞ்சமான வேலை இல்ல, அது அவனுக்கு கஷ்டமா தெரியல, அதுதான் அங்க உள்ள விஷயம். இப்ப நமக்கு வேலை இருக்கு, கஷ்டமா இருக்கு, என்ன மாதிரி இருந்த வேலை அப்படின்னு. அவனுக்கு இவ்வளவு வேலை செய்யறது லெகுவா தெரியும், லெகுவா தெரியும். இப்ப நினைச்சு பாருங்க, இத்தனை உலகங்களையும் படைக்கிறதும், இத்தனை உயிர்களுக்கு உடம்ப கொடுக்கறதும், இத்தனை உயிர்களுக்கும் சாப்பாடு போட்டு அதை வந்து அலைய விட்டு அப்புறம் உறங்க வச்சு அப்புறம் எழுப்பி அதுக்கு வேண்டிய நன்மை தீமைகளை எல்லாம் கொடுத்து ஒரு உள்ள ரெண்டு உள்ள பெற்று அதை பராமரிச்சு அதுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அதை உருப்படி ஆக்குறதுக்குள்ள நம்ம படுற பாடு கொஞ்சம். இத்தனை உயிர்களையும் உண்டு பண்ணி அவர்களுக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளையும் செய்து அதுக்கு பாவம் செய்து அதை தண்டிச்சு அடிக்கிறமில்ல பிள்ளைய, அது போல தண்டிச்சு இத்தனை உயிர்களையும் அவன் வந்து பராமரிக்கிறான். அதனால பெரிய வேலை இல்லவா, அதுக்கு மேல பெரிய வேலை இல்லை. ஆனா அவனுக்கு லெகுவாக இருக்கு, அவனுக்கு லேசாக இருக்கு, அந்த வேலை அவனுக்கு பெருசா தெரியாது. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்பார், விளையாட்டா செய்யறான். அதனால இப்படி அநேகமான வேலையை உயிர்களுக்காக செய்யறான், தனக்காக ஒண்ணும் இல்லை. தனக்காக இத்தனை வேலை செய்யறவ நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அவன் நினைக்கிறதே இல்லை, அவனுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. அஞ்சு தொழில் செய்யறாருல்ல முத்துக்கண்ணா, படைக்கிறாரு, காக்கிறாரு, அழிக்கிறாரு, மறைக்கிறாரு, அஞ்சு தொழில் இருக்கு, ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அஞ்சு தொழில் இல்ல. இந்த அஞ்சு தொழில்லையும் அவனுக்கு அறக்காசு பலன் கிடையாது, அவனுக்கு வேண்டியதுல காசு வேண்டியது எல்லாம் நமக்காகத்தான் அவன் செய்யறான். எல்லாம் உனக்காக, எல்லாம் உனக்காக ஒரு பாட்டு இல்லவ, அது போல எல்லாம் நமக்காக, எல்லாம் நமக்காகத்தான் செய்கிறான், எல்லாம் நமக்காக. அவனுக்கு ஒன்னும் கிடையாது, அஞ்சு தொழிலும் நமக்காகத்தான் செய்கிறான். இந்த அளவிலே கடவுளே சிந்திக்க வேண்டியதாரு, இந்த இப்படி சிந்திச்சாத்தான் கடவுளே அதுக்கு தெரிய பெறுவது. இப்ப பிள்ளைகளுக்காக அம்மா அப்பா இவ்வளவு பாடுவாங்க, ஆனா பிள்ளைகளுக்கு தெரியறது இல்லை, இவ்வளவு பாடுபடுறாங்களே நமக்காக, இவ்வளவு கஷ்டப்பட்டார்களே, இவ்வளவு நமக்கு உதவிகளே, நமக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் செய்யறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க எப்பன்னு எத்தனை பிள்ளை நினைக்குது. ஏன் பத்தாயிரத்து இருக்கு அப்படி பிரத்யட்சமா கண்ணால பாத்துக்கிட்டே உடனே சொல்றான், அப்படின் ஒரு வரையிலும் இல்லைங்கிறான், அவ்வளவு வரையில் எடுத்துக்கிட்டு. அது போலத்தான் உயிர்கள், வெகு உயிர்கள் கடவுள் இல்லையேன்னு சொல்றவன், கடவுள் இல்லையேன்னு சொல்றவன், கடவுள் அல்லாத கும்பிட்டுக்கிட்டு நம்ம சமாத்தியத்துல ஆகும்னு சொல்றது இதெல்லாம் அந்த மாதிரி ஆளு. இந்த புள்ளக மாதிரி அவனுக்கும் புள்ளக அப்படித்தான் இருக்கு, நமக்கு தான் புத்திர தோஷம் அப்படி இருக்குன்னா அவருக்கும் புத்திர தோஷம் ஆகாத உள்ளக, நன்றி கிட்ட உள்ளக. இவ்வளவு கொஞ்சமா இருக்கு, சிவருமானுக்கே புத்திர தோஷம் அப்பா, எனக்கு புரியுத, நான் சொல்றது புரியுதா மணி, சிவருமானுக்கே புத்திர தோஷம். இப்ப நமக்கு புத்திர தோஷத்தினால நல்ல உள்ளக கட்ட உள்ளக இருக்குது, உள்ளகடால வேதனை அனுபவிக்கிற அப்படிங்கறது. அதே மாதிரி அவனுக்கு எத்தனை உள்ளத அவனுக்கு திட்ட உள்ள இல்லையு சொல்ற உள்ள கும்பிடாத உள்ள நந்தி மறந்த உள்ள எவ்வளவு இருக்கு தெரியுமா, அதுதான் அதிகம். அந்த புள்ளகதான் இந்த புள்ளக நினைச்சு கும்பிட்டு சாமி நமக்கு கண்ணீர்கள் கொஞ்சம் கொஞ்சமான புள்ளக அது அதிகமான அப்படின்னா அவருக்கும் புத்திர தோஷமா அப்படித்தான் தெரியுது. ஆகையினாலே இப்படி உயிர்களோடு கலந்திருந்து துளிர்படுத்தி அந்த உயிர்களை இயக்கி இயக்கி உயிரை இயக்கி இப்ப என்ன பேச வைக்கிறான்னு அவன் தான் பேச வைக்கிறான், இயக்கிறான் இல்லையா பேச மாட்டேன் இயக்கான். புலம் கொடுத்தி அறிவை தந்து வீடு வைக்கும்படியா எம்மை, எண்ணிலவாய் வகை மூன்றாய், வெஞ்சிலை போல் பற்றியவை தாமாய் என்று உண்மையவாய். இது உயிரின் வகைகள், முதல்ல சொன்னது கடவுள் இலக்கணம், இப்ப சொன்னது உயிர் இலக்கணம், பசு இலக்கணம்னு வேறு, பாச பதி இலக்கணம், பசு இலக்கணம். பசுன்னா உயிர்கள் எப்படிப்பட்டது என்று கேட்டால், கடவுள் எத்தனைன்னு கேட்டா ஒண்ணுதான், கடவுள் எத்தனை ஒண்ணுதான், உயிர்கள் எத்தனைனா எண்ணில்லாதனம், எண்ணில்லாதனம் எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஆகையினாலே எண்ணிலதாய், எண்ணிலவாய் வகை மூன்றாய், அந்த உயிர்கள் மூன்று வகையாக இருக்கிறது. உயிர்கள் மூவகை என்று சொல்லப்படும், மூவகைன்னா வளர்ந்தா விளங்குதா? மூவகைனா விளங்குறையா? நல்லமா, மூவகைனா விளங்குதான். விஞ்ஞான கலது, பிரளய கலது, சகலமும் மூவகை. விஞ்ஞான கலது, பிரளயாகலது, சகலமும் வேறு. அப்படின்னா அது என்ன? விஞ்ஞான கலம்னா ஒரு மலம் மாத்திரம் உங்களுக்கு இருக்கும். அவங்க கடவுள் மறவாம இருப்பாங்க, உள்ள இருந்து அவங்களுக்கு கடவுள் உணர்த்தி விடுவாங்க. ரெண்டு மலம் உடையவர்னா ஆணவமும் மாயையும் உடையவர்கள். அவர்கள் எப்படி இருப்பார் என்று கேட்டால் ஆணவமும் கண்ணும் மலமாக உடையவர்கள். அவர்கள் எப்படி இருப்பார் என்று கேட்டால் பிரளயாகலம்னு வேறு. அவங்களுக்கு வந்து சுவாமி அதனால படற்கையில நின்று முன்னிலையில நின்று அறிவு பண்ணுவார். தோளுடைய சிவியனாக வந்து அருள் பண்ணுவார் அந்த பிரளயாகலருங்கிறவங்க. அவங்கள இருக்கிற உலகங்கள் வேற. சகலருங்க தான் நம்ம வருது. சகலர், சகலர்னா ஆணவம் கண்ணம் ஆகிய மூன்று மலங்களையும் உடையவர். மூன்று குற்றம், மூன்றையும் மூணு கெட்ட குணம்னு சொல்றேன். சொன்னா விளங்க. மூணு கெட்ட குணம் நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. ஆணவம் ஆகிய ஒரு குணம், கண்ணம் ஆகிய ஒரு குணம், மாயை ஆகிய ஒரு குணம். இந்த மூன்று கெட்ட குணங்களும் நமக்கு இருப்பதனாலே, சகலமும் இருப்பதனாலே நமக்கு சகலர்னு வேறு. அதனால இப்படிப்பட்ட மூவகையான உயிர்கள் இது எவ்வளவு அளவில்லாதன, அளவில்லாதன. வெஞ்சிலை போல் பற்றியவை தாமாய். வெஞ்சிலை போல் பற்றியவை தாமாய் என்றால் பளிங்கு போல எதை பற்றி இருக்குதோ அதன்மயமாக ஆகிவிடுவது உயிர்கள். எதை சார்ந்து இருக்கிறதோ அது சார்ந்ததன் வண்ணம் என்று சொல்லுவது. சார்ந்ததன் வண்ணம். இப்ப பளிங்குகிட்ட ஒரு பச்சை நிற பொருளை வச்சோம்னா பளிங்கு பச்சையா இருக்கும். சிவப்பு நிற பொருளை வச்சா அந்த பளிங்கு சிவப்பா இருக்கும். அது உண்மையிலே வெள்ளை வெண்மை. ஆனா சார்ந்த பொருள் என்ன நிறமா இருக்குதோ அத போல இது ஆகும். அது போல உயிரானது எப்படிப்பட்டது என்று கேட்டால் யாரோட சேருகிறதா அந்த புத்தி வந்து மனத்தானா மாந்தர் குணர்ச்சி இனத்தானா என்ன நினைப்படும் சொல்லு. சீட்டு ஆடுறவங்கள சேர்ந்தாங்க வச்சுக்கு ஒருத்தர் நல்லவே என்ன ஆடுவே சீட்டுதான் ஆடும். அதே போல ஒரு நல்ல மெய்யடியாரு எவருடையாரு தேவாரங்கள் சேர்ந்தா என்ன பண்ணுவேன் அவங்க சேர்ந்து விட்டான்னு வச்சுக்க. சேர்ந்துட்டானா அப்படி ஆயிடுவான், அவனும் பக்தன் ஆயிடுவான். அதான் உயிர்கள் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கு. சார்ந்ததன் வண்ணம், சார்ந்ததன் வண்ணம் என்றால் அதனால தன்னுடைய தன்மை நிலை இல்லாமல் போய் யாரோட சேருகிறோமோ அதத்தான் நமக்கு வந்துடும். எனத்தானா இன்னான் எனப்படும். இன்னான் நல்லவன் கெட்டவன் என்கின்ற சொல்லு எதனாலே என்று கேட்டால் நல்லவனோடு சேருவதனாலே நல்லவன் என்றும் தீயவனோடு சேருவதனால தீயவன் என்று சொல்லுவது போல உயிரானது உலகத்தை சார்ந்து இருக்கும் போது அது வந்து அஞ்ஞானத்தோடு இருக்கும். கடவுளை சார்ந்து இருக்கும் போது மெய்ஞானத்தோடு. ஒளியை சார்ந்து இருக்கிற கண் ஒளியாகவும் இருளை சார்ந்து இருக்கிற கண் இருளாகவும் இருப்பது போல. இப்ப கண்ணு எதை சார்ந்து இருக்கிறது? ஒளியை சார்ந்து. இப்ப ஒளியாக இருக்கு. இருளை சார்ந்து இருக்கும் போது இருளாக இருக்கிறது. சரி, கண்ணுக்கு ஒளி இருக்குதா இல்லையா? இருக்குது. ஒளி வந்தவன தெரியுது இல்ல, அப்ப ஒளி இருக்குது. கண்ணுல ஒளி இருக்குது, கண்ணில ஒளி இருக்கிறது. கண்ணில இருக்கிற ஒளியானது இருளில் இருக்கும் போது தெரியவில்லை, ஒளியில இருக்கும் போது தெரியும். ஒளியில் இருக்கும் போது ஒளியாகவும் இருளில் இருக்கும் போது இருளாகவும் இருப்பது போல உயிருக்கு அறிவு உண்டு. உயிருக்கு அறிவு உண்டு. அது அறிவுடையவனாக இருக்கும் போது அறிவுடையவனாகவும் அறிவில்லாதவனாக இருக்கும் போது அறிவில்லாதவனாக இருப்பதனாலே உயிருக்கு அறிவு உண்டு. ஆனா சேருகின்ற இடத்தை போல அதுக்கு வந்து மாற்றம் கிடைக்கிறது. அதனாலதான் எண்ணிலவாய் மூவகை, எண்ணிலவாய் வகை மூன்றாய் வெஞ்சிலை போல் பற்றியவை தாமா. எதை பற்றுகிறதோ பளிங்கு போல, வெஞ்சிலைனா பளிங்கு, அதை போல் பளிங்க போல உயிர். அது இயல்பே சுத்தம். சேரலை வச்சு அது நல்லது கெட்டதாகவும் அறிவுறுகிறது. தாமாய் என்று உண்மையவா, என்று உண்மையவாயினா அழிவில்லாததாய். உயிர் அழிவு கிடையாது, எப்போதும் உள்ளது. உடம்புதான் அழிவு தவிர உயிர் அப்படியேதான் இருக்கும். உண்மையவாய் சரசத்து பகுத்துணர் சத்தாயிருளும் ஒளியும் அல்ல கண்ணியல்வாய். நல்லா சொல்லிட்டாரு. அதனால சதசத்தும், சதசத்தம்னா சத்து அசத்து, சத்து அசத்து. சத்தோடு சேரும்போது சத்தாகவும், அசத்தோடு சேரும்போது அசத்தாகவும், பாசத்தோடு சேரும்போது பாசமாகவும், பதியோடு சேரும்போது பதியாகவும். சதசத்தாய் இருளும் ஒளியும் அல்ல, இருளும் ஒளி அல்ல, இருளும் அல்ல ஒளியும் அல்ல என்று சொல்லுவது முடியா இருக்காது. கண்ணு வந்து இருளா ஒளியா? இருளும் அல்ல ஒளியும் அல்ல. அதோட சேர்த்தா அதா இருக்குது, இதோட சேர்த்தா இதா இருக்குது. என்னன்னு சொல்றது? இருளும் ஒளி அல்ல கண்ணியல்வாய், வசிப்பவரும் நிறைவாய். எங்கெங்கே அது வசிக்கிறதோ அதுல அது நிறைவாக இருப்பது. எம் அருளார் கட்டறுத்து, எம்முடைய அருளினாலே அது இந்த பாசக்கட்டை அறுத்து வீடு நன்னுபவாய். பாசத்தினுடைய கட்டை அறுத்து வீடு சேருவதற்கு தகுதியுடையதாய். உணர்த்த உணர் சித்தறிவில் பலவான் நற்பசுக்கள் என்று பசு இலக்கணம் சொல்லும். இது வந்து வைகண்ட சாஸ்திரங்களிலே சிவஞான போத முதலான நூலில் சொல்லுகின்ற அந்த கருத்தை இப்படி சொல்றாரு. பசு இலக்கணம் என்று பெயர். பசுன்னா உயிர்கள், பசுன்னா உயிர்கள். பசு கட்டி போட்டுக்கிறாரு அல்லவா, அதே போல நம்ம கட்டி போட்டுக்கலாம். இவ்வளவுதான், கட்டி போட்டிருப்பதனாலதான் முதலான கயிற்றினால் கட்டி போட்டிருப்பதனால இதுக்கு பசுக்கள் என்று இதுல சொல்லுகிறாரு. அதற்கு மேல பாச இயல்பு வருகிறது, அதற்கு மேல முத்தி என்று சொல்லுகிறாரு. இப்படி நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. அதை நீங்க அடுத்த வாரத்துல வந்து இருந்து கேட்டு திருவருளை பெறுவீர்களாக. இதெல்லாம் ரொம்ப ஆழமான கருத்துக்களை உடையது, சித்தாந்த கருத்து. 60 சொல்லி இருக்குது, 60 குறிச்சுட்டாலே போதும். இந்த உண்மைகள் நூல்களின் மூலமாகத்தான் தெரியப்படும், சாதாரண மக்களால சொல்ல முடியாது. இந்த கருத்தெல்லாம் சாதாரண மக்களுக்கு தெரியுமா? அதனால ஞான நூலை பயின்றவர்கள் மூலமாக இதை கேட்டு தெரிந்து அதுக்கு தகுந்தவாறு நம்மால என்ற தர்மங்களை அனுப்பித்து அதன் மூலமாக திருவருளை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யும். நம்ம பார்வதி சந்தகம்
செய்வதி வழங்குகிறார். உலகமெல்லாம் பார்வதீபதே.